வந்து எல்லாத்தையும் குழப்பி அடிக்கிறான். இன்னொரு நாளைக்கு அந்த விஷயத்தை
அதை தனியாக கரைப்போம்,
நினைக்கிறேன். அதை நாங்கள் காலம் வரும்போது செய்வோம். இங்க இன்னொரு நேயர் வந்திருக்கிறார். வணக்கம்.
வணக்கம் டாக்டர். வணக்கம் சேனேஸ்வரன் ஐயா. நான் கிருஷ்ணபிரியன்.
வணக்கம் வணக்கம், சொல்லுங்க.
முதலில் டாக்டர் லம்போதரன், நாங்கள் வாழ்க்கின்ற வயசு எல்லாம் இருந்தார். நிறைவாக கடந்த வாரம் ஒருவர் வந்து கூறியிருந்தார், திருஞான சம்பந்தரை உங்களை சேர்த்து வைத்து, ஆனால் என்னுடைய பார்வையில் அதுவும் அதே நேரத்தில் விவேகானந்தர் அவரை மீண்டும் உங்கள் பார்வையில் நிறைவாக பார்க்கின்ற ஒரு நிறைவாக சொல்லலாம். உண்மையை கூறுவதானால் இன்று இளையர்களுக்கு, இன்று எளியவர்களுக்கு நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு நிலைப்படியாலும் நிச்சயமாக அந்த இளைஞர்களை நல்ல வளம்படுத்திக் கொள்வதற்கு தனிப்படியாக செய்கிறீர்கள் பல விடயங்கள். இப்போது உள்ள பொன்னாடை வகுப்புகளுக்கு மத்தியில் நீங்கள் நிறைவாகவே அடக்கம் அமரர்கள் வைக்கும் என்று தன்னடக்கத்தோடு நிறைய விடயங்களை செய்வீர்கள். என்னுடைய ஒரு கேள்வி டாக்டர் என்னென்றால், சற்று பொறுமையான கேள்வியாக இருந்தாலும், நீங்கள் கடந்த வாரம் அந்த அவரக்கிரிகளை பற்றி நிறைவாக சொல்லிக் கொண்டீர்கள். இந்த ஊடக தர்மம் என்பது இப்போது புலம்பெயர் வாழ்க்கையில், இந்த ஊடக தர்மங்கள் வந்து புலம்பெயர் வாழ்க்கையில் மட்டுமல்ல, இங்குமே ஊடக தர்மங்கள் மீறப்பட்டிருக்கின்றது என்பது உண்மைதான். ஆனால் இந்த ஊடக தர்மங்களை மீறுபவர்களுக்கு உரிய தண்டனை, அதாவது மக்களை நல்வழிப்படுத்துவதற்கு இந்த ஊடகங்களுடைய பணி மிக அவசியமானது இல்லையா?
முக்கியம்,
மிக முக்கியமானதும், அதே நேரத்தில் ஒரு தார்மீக கடமையும் கூட. ஆனால் இந்த ஊடகங்கள் ஒரு நல்ல வழியை காட்டுவதற்கு பதிலாக, பல ஊடகங்கள் மக்களை பிழையான வழிகளை அணுக வைத்து, அந்த பிழையான வழிகளில் மக்கள் சென்று கொண்டிருக்கின்ற போது, அந்த மக்களுடைய தற்போதைய நிலைகளையும் எதிர்கால நிலைகளையும் கருத்திலே கொள்ளாமல் தங்களுடைய சுயநலங்களுக்காக இந்த ஊடகங்களை பயன்படுத்துவதற்கு என்ன தண்டனை?
நல்ல ஒரு கேள்வி.
என்னுடைய மனப்பார்வையில் அவர்களுடைய கண்டறிகள் சர்வநாசம் அடைகிற ஒரு நிலைதான் உண்மை.
சரி,
நிச்சயமாக இதை ஒரு தலைவர் நன்றாக விளங்கப்படுத்தி கூறுங்கள். நன்றா, இந்த புலம்பெயர் வாழ்க்கையில் அதில் நம்மவர்கள் மத்தியில், பத்திரிகையாகட்டும் தொலைக்காட்சியாகட்டும் வானொலிகளாகட்டும், மக்களை ஒரு நல்ல வழிபடுத்துவதற்கு பயன்படுத்துவதற்கு பதிலாக தங்களுடைய சுய லாபங்களுக்காக
பொருள் பண்ணுவது,
பொருள் பண்ணுவது மட்டுமல்ல, தங்களுடைய சுய லாபங்களுக்காக தங்களையே தாங்கள் சம்பத்தம் அளித்து காட்டிக்கொள்வதற்காக இப்படியான வழிகளை பயன்படுத்துவதற்கு எங்களுடைய தர்ம தண்டனை எதுவாக இருக்கலாம்?
நன்றி, நன்றி.
தடவை நன்றாக விளங்கப்படுத்தி கூறினால் அநேகமாக எல்லோருக்கும் ஒரு நல்ல பாடமாக இருக்கும். டாக்டர்,
நன்றி
நன்றி நன்றி
நன்றி. வணக்கம். இதுலேயும் அந்த என்னுடைய தர்மத்திலேயே வந்து விடுகின்றது. அதாவது வந்து தர்மத்தை மூன்று நிலைகளாக நாங்கள் பிரிக்கணும். எங்களுடைய இந்து சமயத்திலே தர்மத்தை இந்த ஊடக நண்பர்களும் வருகின்றது, இந்த மீடியா வந்து வெரி இம்பார்ட்டன்ட். மகாபாரதத்திலே கிருஷ்ணனுடைய இது வருகின்றது இல்லையா, அவர் வந்து மீடியாவை எப்படி பாவித்தார், எப்படி மதிப்பு கொடுத்தார்ன்றதுக்கு ஒரு வரலாறு. மகாபாரதத்திலே பாண்டவருடைய வனவாசம் முடிந்து விட்டது. வனவாசம் முடிந்தவுடன் அவர்கள் ஆலோசனை செய்து துரியோதனிடம் மீண்டும் இந்த நாட்டை பெறுவதற்காக முயல்கிறார்கள். ஆனா எல்லாருக்கும் விளங்குது, யுத்தம் ஒன்று இன்றியமையாதாக வந்துவிட்டது என்று விளங்குது. அப்ப எல்லாரும் ஒரு மந்திர ஆலோசனை நடத்தி அந்த இதுக்கு தூதாக கிருஷ்ணரை அனுப்புகிறார்கள். அப்ப கிருஷ்ணர் அங்கிருந்து தூது வருகின்றார். மிக விவரணமாக இருக்குது இந்த தூது, எத்தனை நாள் அங்கிருந்து எடுத்து ஒவ்வொரு இடங்களில் தங்கின இடங்கள் எல்லா இடமும் இருக்கின்றது. அவர் தூது வருகின்ற பொழுது அஸ்தினாபுரத்துக்கு தான் அவர் தூது வாரார். அப்ப என்ன போன, இங்க வந்து வெரி இம்பார்ட்டன்ட் திங், இந்த பப்ளிக் ஒபீனியன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னு சொன்னால் பாண்டவர்கள் வனவாசத்தை முடித்து விட்டார்கள். 11 வருஷம் வனவாசம் முடிஞ்சது. 12 வருஷம் வனவாசம், 1 வருஷம் அஞ்ஞாத வாசம் என்று தலைமறைவாக முடிந்து விட்டது. அப்ப 2 நியாயம் போடுகிறார்கள். இப்ப கௌரவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த 11வது வருஷம் முடிய முந்தைய அவர்கள் வெளியில வந்துட்டனர். அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த வெளியிலே வந்து அர்ஜுனன் தன்னுடைய பாஞ்சு சமயத்தை ஊதுகின்ற காலத்துல 1 வருஷம் முடியவில்லை. எங்களுடைய சிவராத்திரி கணக்கு தான், 1 வருஷம் முடிஞ்சதா முடியலையா? ஆனா பாண்டவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த 1 வருஷ காலம் முடிந்த பிறகுதான் தாங்கள் வழிபட்டது. ஆனா 1 வருஷ காலம் முடிய முதல் அவர்கள் கண்டு முடிக்கப்பட்டால் அல்லது வெளிப்பட்டால் மீண்டும் இந்த வன்னியாசத்தையும் கனவாசத்தையும் பயன் கொண்டு வர மேற்கொள்ள வேண்டும் என்று ஒப்பந்தம். அது ஒன்று. இரண்டாவது வந்து கேட்டால் இவர்கள்தான் சூதாடி இழந்து விட்டார்களே, இழந்ததை திருப்பி கேட்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? இப்படியான இருக்கல. இன்றைக்கு இப்படி நடந்தாலும் ரெண்டு நாடுகளுக்குள்ள யுத்தம் நடந்தாலும் இந்த விதமான வாதி பிரதவாதமே நாங்கள் மீடியாவில் பார்க்கிறோம் இல்லையா? ஒரு பிரச்சனைகள் இப்படி எழுதும் மற்ற பதவிகள் அப்படி அந்த மாதிரியான இடத்துல இதுக்குரிய விளக்கத்தை மீடியா கன்பரன்ஸை கிருஷ்ணன் நடத்துகிறார். எங்க நடத்துறார் என்றால் அஸ்தினாபுரத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார். இந்த ஊர்ல எல்லைக்கு வர்றதுக்கு முதல் ஊர் எல்லைக்கு வெளியில ஒரு இடத்துல தங்குறார். தங்குற பொழுது அவருக்கு வடிவா தெரியும் இவன் எல்லைக்குள்ள வந்துட்டா இவன் கட்டுப்பாடு வந்துடும், ஃப்ரீயா இடம்பெயிறார். அப்ப இங்க இருந்த பிராமணர்கள் மற்ற இடமில்ல அறிஞர்கள் எல்லாவரையும் கூப்பிட்டு ஒரு விருந்து கொடுக்கிறார் கிருஷ்ணர்.
கிருஷ்ணன்
விருந்து கொடுக்கிறார். அந்த விருந்தில எப்படி கொடுக்கிறார் என்றால் அந்த வந்தவர்களுடைய பாதத்தை கழுவி
அவரே
பாதத்தை கழுவி அவர்களை வரவேற்று உபசரித்து விருந்து கொடுக்கிறார். இதான் இந்த தே தி ட்ரீட் த இன்டலெக்சுவல்ஸ் and the media people. You have to give the due respect.
கிருஷ்ணராய்
இருந்து கொண்டும் அதை செய்கிறார். இதுதான் இந்த மீடியா தர்மத்தை கிருஷ்ணர் உலகத்துக்கு காட்டினது. அப்ப இன்றைக்கு நாங்கள் படிக்கிற பாகவதத்தில் இருந்து மகாபாரதத்தில் இருந்து எல்லாம் அவர்கள் எழுதி வைத்த செய்திகளை தான் நாங்கள் படிக்கின்றோம். அது ஒன்று அந்த ஒப்பீனியன் அதுன்றதுக்கு. அப்ப இந்த மீடியால வந்து மூன்று தர்மம் இருக்குது. இந்த மீடியா மூன்று தர்மம் வந்து சொன்னீங்க. முதலாவது தர்மம் வந்து பேசிக் யூனிவர்சல் தர்மம், அதாவது தன்னை பார்த்துக் கொள்வது. இப்ப தன்னை பார்த்துக் கொள்ளக்கே கொஞ்சம் பிழையளவுகள் இல்லாம தவறான வழிநடத்தல் இல்லாம தன்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் தன்னுடைய சர்வைவலை பார்த்துக் கொண்டு போறது ஒரு அதே ஒரு தர்மம் தான். அது யூனிவர்சல் தர்மம், வர்ணாசிரம தர்மத்தில் அடங்கும். இரண்டாவதாக வைதிக தர்மான்றது தன்னை மட்டும் பார்க்காமல் மற்றவர்களையும் மதித்து மற்றவர்களையும் மாற்று கருத்துள்ளவர்களுக்கு இடம் கொடுத்தல், மாற்று கருத்துள்ளவர்களின் கருத்துக்களையும் அங்கே தெரிவித்து ஒரு நடுநிலைமை என்பது வருகின்றது இல்லையா? அந்த நிலை இந்த நடுநிலைமை வகிக்கின்ற ரெண்டு பக்கத்துக்கு சந்தர்ப்பம் கொடுப்பது, ரெண்டு பக்கத்து கருத்துக்களுக்கும் ரெண்டு பக்கத்து கருத்தாளர் சந்தர்ப்பம் கொடுப்பது, நடுநிலை வகிப்பது, இது இரண்டாவது நிலை. அதை விட மேம்பட்ட தர்மம் மூன்றாவது தான் இந்த சிவ தர்மம் என்று சொல்வார்கள். அதாவது தன்னை மையமாக வைத்து தொழிற்படுற ஒரு தர்மம், மற்றவர்களையும் முன்னுக்கு வச்சு நடுநிலைமையை தொழிற்படுறது இரண்டாவது தர்மம். அதைத்தான் இன்றைக்கு மற்றவர்கள் எல்லாம் சில உண்மையா எல்லாம் நடுநிலைமையா இருக்கணும் என்று சொல்றது. மூன்றாவது தர்மம் இறைபணி சிவப்பணியாக தொழிற்படுவது. அப்படி இந்த மீடியா டீக்கிங் ஆஃப் த இஷ்யூஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட், கிரீன் கேஸ் ஹவுஸ் எஃபெக்ட், அந்த இது அது இன்றைக்கு சூழல் மாசடைதல், பசுங்குடில வாயு, மற்றது யுத்த அபாயம், இயற்கை அழிவுகள், இவற்றை பற்றிய விவரங்களை மக்களுக்கு புரிகிற விதத்தில் இந்த டிஸ்கஷன்கள் இந்த டாபிக்குகள் அவர்களை கையாளுகின்ற பொழுது அது மிக பொறுப்பான ஒரு உறவுபணியாக வருகின்றது.
உண்மையாக
சொல்ல வேண்டும். இதற்கு அடிப்படையாக ஒரு சூப்பர்ஃபிஷியலாக சொல்லலாம், நீண்டாக சொல்லலாம். அப்ப இந்த மூன்று விதத்திலையும் தெளிப்பலாம். ஒவ்வொரு மீடியா ஆக பேசிக்கா வந்த என்று கேட்டால் மற்றவர்களை சில மீடியாக்கள் மற்றவர்களை கருதி வசூலிக்கின்றே இருக்கின்றன. சில மீடியாக்கள் சில பேரை குற்றம் சாட்டி தாழ்த்தி விடுவதற்கின்ற சொல்லுவார்கள். அது வந்து இதுவும் ஒரு வகையான ஒரு கொலை. ஒருவரை கொலை செய்வார்கள் சொல்லுவார்கள் கரெக்ட் அசைனேஷன். கரெக்ட் அசைனேஷன் சொன்னால் ஒருவருடைய இதை பற்றி தூர்வா கூடாத பிழையான விஷயங்களை பரப்புவது. அது ஒண்ணு. அப்படியான விஷயங்கள் இல்லாமல் இருப்பது ஒரு பேசிக் தர்மம். அது உண்டு. ஆனால் அவர் மீடியா வந்து தன்னுடைய பணம் செலவு இருக்கின்றது, விளம்பரங்கள் தேவை, மற்றது அந்த இதை பார்த்துக் கொள்வார்கள். அந்த லெவல்ல இருந்தாலே பேசிக் இது அஷுவர்ட். அதுக்கு மேல நடுநிலை பார்த்து பெற்ற பக்கத்து கருத்துக்களை உருவாங்கி நடுநிலையான தொழிற்படுவது அதோட மேலான தர்மம். அதற்கு மேல உலக மக்கள் சமுதாயம் நீண்ட காலவர்களுடைய நலவாழ்வு என்பவற்றை முன்பு செல்லப்படுவது சுப்பீரிய தர்மம். அதான் இந்த மூன்று தர்மத்தில் மீடியா அல்லது ஊடக தர்மமாக இருக்கும். இதுல இருக்கிறது இது ஒன்று என்று கேட்டால் மக்களும் என்னத்தை சொல்லுகிறார்கள் என்று சில பேர் என்ன கேட்டா மக்களும் மீடியா சில எதிர்பார்க்கிறார்கள் இல்லையா? சில வேளை மீடியால மக்களுடைய பல்ஸ பிடிச்சு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி சொல்றது. சிலபடி என்ன மீடியால சொல்லுவார்கள் இல்ல இல்ல இதை சொன்னா மக்கள் குழம்பி போவார்கள், இதை சொன்னா அவர்களுக்கு பிடிக்காது, அதனாலே அவர்களுக்கு கொடுக்க பயம் அந்த இல்ல கொடுக்க பயம் எதிர்கருத்து வந்தாலும் பரவாயில்லை, ஆரோக்கியமான டிஸ்கஷனாக இருக்கட்டும், நிலையிலிருந்து வருவது என்று பார்வோம். அது இரண்டாவது நிலைக்கு வருவது ஒன்று. மற்றது சமூக தன்னுடைய நிலைமை பார்த்துக் கொள்வதோடு சமூக நிலையை பார்த்து நீண்ட கால இதுல உதாரணமாக ஒரு சூழல் மாசடல் இருக்குது. ஒரு எலெக்ஷன் கம்பெனி ஒன்று, எலெக்ஷன் கம்பெனி தனியே அந்த பிரமுகரை மட்டும் அறிமுகப்படுத்துவதும் இல்லாமல் இவர்களுடைய சமுதாய பணி எப்படி இருக்கின்றது, மற்ற சமுதாயங்களுக்கு மக்களுக்கு செய்ய வேண்டிய பணி இருக்கின்றது, எங்களுடைய நாடு எங்களுடைய மக்களுக்கு எங்களுக்கு பின்னாலும் எங்கள் பிள்ளைகள் பேரப்பிள்ளைகள் காலத்துக்கு நீண்ட காலம் இழைக்கக்கூடியதாக இவருடைய பணி எப்படி இருக்கின்றது என்று பார்த்தால் அது உறவணி என்றால் ஒவ்வொருவரும் தந்தன் வாழ்க்கைக்கு தான் செய்யலாம். அதுக்கு அந்த ஆளு என்று சொன்னால் இப்ப உதாரணமாக சூழல் மாசடைவதை தடுப்பதற்கு அல்லது பசுமுடல வாய் வெளியேற்றுவதை தடுப்பதற்கு உலக சமாதானத்துக்கு யுத்தங்களை குறைப்பதற்கெல்லாம் வருகின்ற நீங்கள் ஏற்கனவே ஆத்ம வழியிலே பணியிலே வந்து விட்டீர்கள். அப்ப இது வந்து சுப்பீரியர் தர்மம். சில வேலைகளில் பார்க்கின்றோம் இந்த மீடியா ஹஸ் பிளேட் எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் இன் தி க்ரூஷியல் இவெண்ட்ஸ் இன் தி வேர்ல்ட். இந்த சில யுத்தங்களை முடிவுக்கு கொண்டு வருதுல, சில சமாதான பேச்சுகள்ல, சில சமூகங்களுடைய அவலங்களை அமையும் மூன்று வகையிலையும் தர்மங்கள் உண்டு. இதில் எந்த வகையான தர்மத்திலிருந்து ஒரு வகையிலிருந்து மற்றதுக்கு போக வேண்டும், ஆனால் மற்றவர்களை அழித்து மற்றவர்களுக்கு கனி பூசி மற்றவர்களை இழுத்து வைக்கின்ற அதர்மமான செயல் அது இல்லாமல் இருந்தாலே பேசிக் தர்மம் கவர்ட்.
ஆனால் இப்ப நீங்க பார்த்தால் டாக்டர், இந்த எங்களுடைய தற்போது தேர்தல் நடைபெற போகிறது அடுத்த மாதம், அதிலே பார்க்க போனால் இந்த கரெக்ட் அசாசினேஷன் ஒருவரை ஒருவர் கரி பூசியே பல மில்லியன் டாலர்களை செலவழிக்கிறார்கள். இப்ப இதுல இந்த தர்மத்துக்கோ அல்லது அறவழியின் ஒழுக வேண்டுமோ என்ற அந்த ஒரு இது படித்தவர்களே செய்கிறார்கள். இப்ப என்னென்றால் எங்களுடைய படிப்புக்கும் நாங்கள் நடந்து கொள்ற விதத்துக்கும் தொடர்பு இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. எதற்காக படிக்கிறோம்? அறிவு வளர்ச்சிக்காக படிக்கிறோமா அல்லது தொழில் புரிய வேண்டும் என்ற நோக்கத்துக்காக படிக்கிறோமா? மற்றவரை விழுத்தி நான் முன்னுக்கு வர வேண்டும் என்று இப்ப இந்த நான் பார்த்தேன். இவ்வாறான இந்த தற்போதைய சமுதாயம், எந்த சமுதாயத்தை எடுத்தாலும் இவ்வாறான குறுக்கு வழிகளிலே தங்களை தாங்களே உயர்த்துவதற்காக அறவழியை மறந்து தெய்வ சங்கற்பத்தை மறந்து இவ்வாறு நடந்து கொண்டிருக்கிறதுக்கு பார்க்க போனால் படித்தவர்கள் தான் முன்னிலை நிற்கிறார் போலே நான் படுகிறேன்.
இதுக்குத்தான் தொல்காப்பியத்திலே சொல்லியிருக்கிறார், பேச்சில எழுத்துல அறிஞர்களுக்கு இருக்கக்கூடாத 10 விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறார். The 10 offenses should be avoided in communication, in writing and speech. அந்த மீடியால அந்த 10 முதலாவது சொல்றாரு என்று கேட்டா, சிதவெனப்படுபவை இந்த ஒஃபென்ஸ் என்று சொன்னால் வசையர நாடின் கூறியது கூறல், ரிப்பீட்டிஷன் திருப்பி திருப்பி சொல்லுதல், மாறுகொள கூறல், கண்டடிக்டிங் குறைவாக சொல்லிவிடுறது, மிகப்பட கூறல் ஒன்று சொல்ல போய் அதை தேவையில்லாம இழுத்தடிச்சு பெருசா சொல்றது, பொருளில கூறல் ஒரு மீனிங் இல்லாம மயங்க கூறல் ஒரு கன்ஃபியூசிங் கிடைக்கிற தெளிவு கிடைக்காத விதத்துல கிடைப்பது, கேட்போர்க்கு இன்னா யாப்பிட்டு ஆதல் இந்த கேட்பவர்களுக்கு ஒரு ஒரு மனத்தில வந்து ஒரு தாக்கம் வரும்படியாக இன்னொரு மனத்தை புண்படுத்தும்படியாக சொல்லுதல், பழித்த மொழியால் இழுக்கம் கூறல் இன்னொருவரை வந்து இழிசோ பாவிச்சு இழித்து கூறல் ஒரு குற்றம், தன்னால் ஒரு பொருள் கருதி கூறல் உண்மையான விஷயம் இருக்கின்ற பொழுது தானே சில பேருக்கு விளங்காது, ஆனால் விளங்கினது மாதிரி ஒரு பொருளை கற்பித்து கூறுவார்கள் இல்லையா? அப்ப தெரியாதென்றால் தெரியாதென்று இருக்க வேண்டும். தன்னால் ஒரு பொருள் கருதி கூறல் என்ன வகையிலும் மனக்கோளின்மை, மனக்கோள் என்றால் ஒரு ஒரு நோக்கம் இருக்க வேண்டும், ஒரு ஸ்பீச் இன்றைக்கு ஒரு டாபிக் எடுத்து வேண்டாம், இந்த டாபிக்ல இதுலதான் போக வேண்டும், ஒரு இல்லாமல் சும்மா வண்டரிங்கா போகப்படலாம், சில டிஸ்கஷன் அப்படித்தான் இருக்கு. அப்ப அப்படி இல்லாமல் ஒரு தெளிவான நோக்கத்தை கொண்டதாக இருக்க வேண்டும், ஒரு மனக்கோள் இருக்க வேண்டும், அன்ன புறவும் அவற்றி விரியாகும். இது பொருளாதாரம் 10 விஷயம் சொல்லி போட்டார் அவர். இந்த 10 விஷயங்களையும் விட இதே வந்து நன்னூர்லயும் இதையே சொல்லி இருக்கணும், நன்னூர்ல சொல்லி சொல்லுங்கள இதே இதைத்தான் சொல்லுவார், குன்றக்கூறல் குறைவாக சொல்லுவார், மிகப்பட கூறல் கொஞ்சம் ஓவர் இம்பார்டன்ஸ் கொடுத்து சொல்றது, கூறியது கூறல் சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்றது, மாறுகொள கூறல், மாறுகொள கூறல் சொன்னால் ஒன்று கொண்டு கண்டடிக்டிங்கா சொல்றது, வலுச்சொல் புணர்த்தல் தேவையில்லாத சொற்களை பாவித்தல், ஒரு விஷயத்துல தேவையில்லாத சொல்லுகளை போட்டு பாவிக்கப்படாது, மயங்க வைத்தல் கன்ஃபியூசிங் டாக், மற்றது வெற்றன தொகுத்தல் பெரிய உரியாருக்கும் அங்க விஷயம் உள்ளுக்கு வெற்றன தொகுத்தல், மற்றொன்று விரித்தல் ஒன்றை சொல்ல போயிட்டு இன்னொன்றை பற்றி தான் சொல்லி கொண்டு போயிடணும், அந்த எடுத்த விஷயத்தை சொல்றேன், மற்றொன்று விரித்தல் சென்று தேய்ந்து உறுதல், சில பேர் வந்து ஒரு வலு முக்கியமான விஷயம் வந்து தோன்று வினம் அதை சொல்லி சொல்லி கொண்டு போக போக இவ சொல்லிக் கொண்டு போற விஷயத்துல அந்த விஷயத்தின் இம்பார்ட்டன்ஸ் போயிடும், சென்று தேய்ந்து உறுதல் நின்று பயனின்மை, சில பேர் சொல்லி வினம் சொல்றாலும் ஒரு பிரியோசனமும் இல்லை, இந்த 10 விஷயங்களை ஒன்று இவை ஈர் ஐங்குற்றம் நூற்கே ஐந்து ஈர் ஐந்து குற்றம் ஈர் ஐந்து பத்து குற்றங்கள் இருக்கின்றது என்று சொல்லி இது நன்னூல சொல்லி இருக்கின்றது.
எங்களுடைய அந்த அறவழி நூல்கள் அப்பவே சொல்லிவிட்டன, அதை பற்றி யார் கவலைப்படுகிறார்கள்?
தற்புகழ்ச்சி கூடாது, அது அடுத்த சொல்லி இருக்கணும். தோன்றாதோற்றி துறைநல முடிப்பினும் தான் தற்புகழ்கள் தகுதி அன்று. எவ்வளவு படிச்சு ஈவன் இஃப் யூ எக்ஸல்ட் இன் வேரியஸ் ஃபீல்ட் இருந்தாலும் கூட இட் இஸ் நாட் அப்ரோப்ரியேட் டு பிரைஸ் யுவர் செல்ஃப். உங்களை நீங்களே புகழ்ந்து கொள்ள கூடாது. நல்லா நூல்கள் எல்லாம் படிக்கின்றோம், சமூகத்திலே எல்லாம் ஒரு நூல் வந்தது, ஒரு அன்பு குணம் வந்தது, ஒரு போட்டோ தன்னுடைய பேரை போட்டு பிரம்ம ஞானி
போட்டோ.
அப்ப தன்னுடைய பேருக்கு முன்னாலே பிரம்மஞானி போடுறது, பகவான் போடுறது, சூரியன் போடுறது, இப்படி தனக்குத்தானே பட்டங்கள் போடுறதுகள்
இருக்கிறார்.
அப்படியாட தோன்றா தோன்றி தோட்டி துறைபல முடிப்பினும் தான் தற்புகழ்தல் தகுதி அன்றே. ஆனா தற்புகழ்ச்சி ஒரு இடத்துல தேவை. இந்த மீடியாவில எலெக்ஷன் கேம்பெயின் இருக்கு, அங்க இந்த தற்புகழ்ச்சி செய்யலாம்,
செய்ய வேணும்.
ஒரு வேலைக்கு போறோம், உதாரணமா சொல்வார்கள், எங்கெங்க தற்புகழ்ச்சி தேவை என்றதுக்கும் சொல்லுவாங்க. மன்னனுடைய மன்றத்து ஓலை தூக்கினும் வென் பொலிட்டிக்கல் எலெக்ஷன் கேம்பெயின் பொலிட்டிக்கல் மிஷன்ல போய் தன்னடக்கமாக இல்ல நான் ஒன்றுமே செய்யவில்லை என்று செய்ததை எல்லாம் எடுத்து சொல்லி அதை மக்களோட மனத்துக்கு சென்றடைய பண்றதா எலெக்ஷன் கேம்பெயின். எவ்ரி கேண்டிடேட் இஸ் என்டைட்டட் டு சே தட்.
தன்னை பத்தி போலலாம், மற்றவரை பத்தி இகழக்கூடாது.
அது அடுத்து சொல்றார். இரண்டாவது, தன்னுடைய ஆற்றல் உணராரடையினும் ஒரு இடத்துல போறார், அவருடைய உண்மையான தகுதியை அங்க தெரிஞ்சாக்கள் இல்ல. உதாரணம் வந்து உதாரணம் வந்தீங்கன்னு கேட்டா நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க வேலைக்கு, அங்க வயிறு தன்னடக்கமா இருக்க
முடியும்.
என்ன போடுறீங்க? ஆகவே ஒரு இன்டர்வியூ உங்களை பற்றி தெரியாத இடத்துல நீங்க உங்களை பற்றி எடுத்துச் சொல்வதற்கு தற்புகழ்ச்சி தேவை. அடுத்தது, நன்னிய அவையிட வெல்லுற போதிலும், ஒரு மன்றத்தில ஒரு அவையில ஒரு போட்டியில ஒரு விளையாட்டு போட்டியில வெல்ல போடுதலும் தற்புகழ்ச்சி தேவை. நீங்க கிரிக்கெட் போட்டு பாத்திரங்களே, அதே மாதிரி ஒரு ஒரு ஹாக்கி மேட்ச் நடந்தான, ஒரு சொக்க மேட்ச் நடந்தான, என்ன செய்யணும்? உடனே ஏ என்றெல்லாம் கத்தி குளறி சத்தம் அந்த நேரத்திலையும் கூட தற்புகழ்ச்சி மன்னிக்கப்படத்தக்கது, பொறுக்கத்தக்கது. அடுத்தது, தன்னை மறுதலை பழித்த காலையும், தன்னை ஒருவர் இகழ்ந்து சொல்லுகின்ற பொழுது கேட்டுக்கொண்டு இருக்கப்படாது, மறுதளித்து சொல்ல வேணும். தன்னுடைய பெருமையை உள்ளதை உள்ளபடி சொல்ல வேணும். நான்கு விஷயம், ஒன்று பொலிட்டிக்கல் மிஷன், இரண்டாவது when the others don't know about you
interview
அதாவது மற்ற தெரியாத ஆக்கள் ஒரு புது இடத்துல அறிமுகப்படுத்துறதுக்கு தேவை. மூன்றாவது, விக்டோரியஸ் போட்டி கம்பிட்டிஷன் ஒரு அறையினாவில, அது ஒன்று. நாலாவது வந்து, மற்றவர்கள் உங்களை இன்சல்ட் பண்ணிக்குள்ள உங்களுடைய பெருமையை உங்களுடைய சொல்ல வேண்டும். இது நன்மையின் சூத்திரத்திலே இருக்குது.
உண்மையிலே டாக்டர், நாங்கள் இதை நல்ல விரிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னொரு நேர் வந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். அவர் போய்விட்டார் போல, திரும்பி வரவும் நன்றி. உண்மையிலே எங்களுக்கு இன்றைக்கு நேரம் கொஞ்சம் இது இருக்கு, இன்னொரு நாங்கள் ஒரு 7-8 நிமிஷத்துல முடிக்க வேண்டிய சந்தர்ப்பத்தில் இருக்கிறோம். என்றாலும் நேர்கள் நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது வந்திருக்கிறார். வணக்கம்.
வணக்கம்.
சொல்லுங்க.
நான் திலகா தவேந்திரன், டாக்டர் லம்போர் என்ற பேஷன், டாக்டர் சீரசம்மா சார் ஸ்டூடெண்ட். நல்லா போனக்கிழமை இந்த வைத்தியர் லம்போர் நடத்தி அந்த சிலப்பதிகார இதுக்கு போயிருந்தேன். எனக்கு மிகவும் பிடித்திருந்தேன் என்றால், இவ்வளவு சிறு வயதிலிருந்து ஹைஸ்கூல் நேரத்தில் பிள்ளைகள் இன்னொருது இருந்து மிகவும் அக்கறையாக பலவிதமான கூடத்திலே அதை சிந்திச்சு நல்ல வடிவாக கேட்டு செய்யறது சந்தோஷமா இருந்தது.
சிலப்பதிகாரம் விழா போனீங்களோ?
சிலப்பதிகார வகுப்பு பிள்ளைகளுக்கு சிலப்பதிகாரம்.
நான் இருந்தால் என்னுடைய கேள்வி இருந்தால், எங்களோட நம்ப சொல்லியிருந்தார்கள் அந்த 10 வகையான
குற்றங்கள்,
பத்து வகையான குற்றங்கள், அது மாதிரி 10 வகையான அழகு, அப்படி நாங்கள் தொழிலாட்டு நன்மையில படித்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. நீங்க அந்த இதை பற்றி சொன்ன மாதிரி, மீடியா இதை பற்றி சொன்ன மாதிரி, எங்களோட மதங்களை பற்றியும் நாங்கள் எங்களோட இந்து சமயம் மிகவும் தாராள மனப்பான்மை இருக்கிற வழியாகத்தான் எங்களோட சமயம் இப்படி
நிலைத்து நிற்குது.
ஓ, அதே நாங்கள் அதே என்ன வழியாக வைத்திய செய்யற பணிகளை பற்றி நான் மிகவும் சந்தோஷப்பட்டேன். அதாவது புகழ வேண்டும் என்றுதான் இப்ப எடுத்து கேட்கிறேன்.
நன்றி, நன்றி. இப்ப என்னன்னு கேட்டால், இதுல வந்து எங்களுடைய சமயம் சைவம் என்று சொல்லுகின்ற பொழுது நான் சொல்வது, சைவம் இஸ் நாட் ஏ ரிலிஜன், சைவம் ஒரு சமயம் அல்ல. இது வந்து எல்லா சமயங்களையும் தன்னுடைய உள்வாங்கி இட்ஸ் அக்செப்ட் ஆல் அதர் ரிலிஜன்ஸ் இன்க்ளூடிங் ஏதீசம். அதாவது கடவுள் இல்லை என்று சொல்லப்படுகின்ற லோகாயுதம் பகுத்தறிவாதம் தொடக்கம், பௌத்தம், சமணம், அதெல்லாம் கடவுள் இல்லை என்று சொல்லுகின்ற மதங்கள். கடவுள் உண்டு, கர்மா உண்டு என்று சொல்லுகின்ற வேதாந்தம், வைணவம் முதலான மற்ற மதங்கள், அதுக்குள்ள இன்றைக்கு இஸ்லாம், மற்றது கிறிஸ்தவம் எல்லாம் வரும், அது உண்டு. இந்த கடவுள் உண்டு, வினைகள் உண்டு, நல்லவை தீயது உண்டு என்றாலும் கூட அதுக்கு அங்கால அதுக்கு மூல காரணத்தை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகின்ற மதங்கள். இப்படி எல்லா மதங்களையும் தன்னுள் உள்வாங்கி நிற்பது சைவம். நிலைத்து நிற்பது அதை சொல்லுவார்கள் என்று கேட்டால், ஒரு சமயங்கள் பொருளுணர்வு நூல்கள் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் உள பலவும். பார்த்தோம்னா உலகம் முழுக்க பல சமயங்கள், பல சமய புத்தகங்கள், ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒவ்வாமல் ஒன்றொன்று கண்டடிக்டிங்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இவற்றில் யாரு சமயம்? இதுக்குள்ள எதுதான் சமயம் அப்பா? எல்லாரும் வந்து தந்தை தந்தை சமயம் தானே சமயம் என்று சொல்லினோம். யாது பொருள் நூல் என்ன, இதுக்கு எது இந்த உண்மையான புஸ்தகம் என்று கேட்டால், அதைத்தான் மாணிக்கவா சொல்லுவார், சமயவாதிகள் தத்தம் மதங்களே அமைவதாக அரட்டி மலைந்தனர். எல்லாரும் வந்து எந்த சமயம் தான் மீட்பு தரும், எந்த சமயம் தான் உனக்கு முத்தி தரும், எந்த சமயம் தான் சரியான சமயம் என்று எல்லாரும் சொல்லினோம். இத்தேவர் அவர் தேவர் தேவர் அவர் என்றிங்கன் பெய்தேசி புலம்புகின்ற பூதலத்தை, இவர் கடவுள் அவர் கடவுள் என்று சொல்லி எல்லாரும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட இந்த நிலையில என்று சொல்றால் பொருள் ஆகும் என்ன, இது ஆகும் அது அல்லது எனும் புணக்கது இன்றி, இதுதான் சரியான சமயம் அது பிழையான சமயம் என்ற புணக்குகள் இல்லாமல் நீதியினால் வித் ஜஸ்டிஸ் இதை யாவும் ஓரிடத்தே காண நின்றது யாரு, ஒரு சமயம் அது சமயம், எல்லா சமயங்களையும் ஒன்றாக பார்க்கின்ற தன்மை, தன்னை உள்ளுக்கு நின்று பார்க்கிறோம் ஒரு புறநிலை நோக்காக ஆப்ஜெக்டிவ் வியூவாக எல்லாவற்றையும் ஒன்றாக பார்க்கிற தன்மை உள்ள சமயம் எதுவோ அதுதான் சமயம், அது பொருள் நூல், அந்த சமயத்தை சொல்லுற நூல் தான் அது நூல். ஆகையினால் இதை யாவும் அடிமறை ஆகமத்தே அடங்கிடும். இப்படிப்பட்ட தன்மை எங்கு இருக்கின்ற கேட்டால், என்னுடைய வேதங்களிலேயும் ஆகமங்களிலேயும் இருக்கின்றது, அங்கேதான் இருக்கின்றது. இவை இரண்டும் அரணடி கீழ் அடங்கும், இரண்டும் சிவனுடைய அடிக்கு கீழே அடங்கும். இப்படி உலக வளாவிய எல்லா சமயங்களையும் உள்வாங்கினபடியாத்தான் தாய்மானார் சொன்னார், ராஜாங்கத்து அமர்ந்தது சைவம். எல்லா சமயத்து தத்துவங்களையும் சைவத்துக்குள்ளே உள்வாங்கலாம், ஆனால் எந்த ஒரு சமயத்திலே கூட சைவத்திற தத்துவத்தை வைக்க இயலாது. அது உண்மை தியோலஜிக்கல அவைந்த தியோலஜி அதுக்கு இடம் கொடுக்கா. உதாரணமாக ஒரு சமயத்திலே கூட ரெண்டு பிரிவு இருக்கும் இல்லையா, ஒரு பிரிவுண்ட பிலோசபியை இன்னொரு பிலோசபிக்கு வைக்க இயலாது. அந்த தியோலஜி டஸ் நாட் அலவ் தட். ஆனால் இது எல்லாவற்றையும் வைக்கக்கூடிய இடமாக சைவம் இருக்கின்றது. ஆனால் இவற்றில் ஒன்றாக இல்லாமல் இது எல்லாவற்றையும் உள்வாங்கு, இவற்றுக்கும் கடந்து இவற்றுக்கு மேலாகவும் இருக்கின்றது. இதுதான் மேன்மகள் சைவ நீதி. இந்த சைவ நீதி விளங்கினால் எல்லா நீதிகளும் விளங்கும், எல்லா சமயங்களும் விளங்கும் என்று சொல்லுவார்கள்.
உண்மையிலே டாக்டர், இன்றைக்கு நேயர்கள் கணர் வந்து வந்து போகிறார்கள், எல்லாரையும் நாங்கள் எடுக்க முடியாது. இப்ப இறுதியாக ஒருத்தர் வந்துக்கிறார், சொல்லுங்க. வணக்கம்.
வணக்கம்.
வணக்கம். வணக்கம். நாங்கள் சைவர்கள், இறந்த பின்பு உடலை வைத்து ஈமை கிரியை செய்வார்கள். ஆனால் அந்த உடல் தானம் உறுப்புகளை தானம் செய்த பின்பு அல்லது உடலை தானம் செய்த பின்பு எப்படி ஈமை கிரியைகள், அது எங்களுடைய சமயத்துக்கு சாத்தியமா?
ஒன்று அறவே அவையவ உறுப்புகளை தானம் செய்தல் எந்த விதத்திலும் உடல் தகனத்துக்கு மாறானது அல்ல. அவையவங்களை தானம் செய்யலாம், கண் தானம், சிறுநீரக தானம் எல்லாம் இருக்கின்றது. இது விபத்து மரணங்களின் போது இது கூடுதலாக நினைக்கலாம். பொதுவான மரணங்களில் அவையவங்களை தானம் செய்வதில்லை. சரதியாக இறப்பு விபத்து மரணங்கள் மற்றது இறக்கின்ற பொழுது அந்த அவையவங்களை இன்னொருவருக்கு தானம் செய்யலாம். மிகுதி உடம்பை நீங்கள் பெற்று தகனம் செய்யலாம் உண்டு. இரண்டாவதாக சில பேர் உடலையே தானம் செய்வார்கள். உடலையே தானம் செய்கின்ற பொழுது அந்த மெடிக்கல் காலேஜோ அந்த காலேஜோ கொடுத்தால் அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பின்னர் அவர்கள் கேட்பார்கள், தானம் செய்கின்ற பொழுது உடலை என்ன செய்வது, மிச்சம் கொஞ்சம் வரும் இல்லையா, அந்த ரிமைன்ஸ் அவர்களே அடக்கம் செய்வதா இல்ல உங்களிடம் தருவதா என்று கேட்பார்கள். உங்கள் விருப்பப்படி கேட்டு அடக்கம் செய்யலாம். அது அதற்கும் அதுக்கு எங்களுடைய சமய கிவியர்களுக்கும் அதுல வந்து நிறைய இடம் இருக்கின்றது. அப்படியே நீங்கள் அதை பற்றி கவலைப்படவோ அல்லது கண்டடிக் பண்ணுவோம் சொல்லி பயப்படவோ தேவையில்லை.
நன்றி. நன்றி டாக்டர். அடுத்த ஒரு நீர் வந்திருக்கிறார். வணக்கம்.
வணக்கம். நான் மனோகர், இங்க நியூயார்க்ல இருந்து
கலக்கிறேன்.
நான் உங்கள் இந்த நிகழ்ச்சியை கடந்த இரு வாரமாகத்தான் கேட்டேன். நான் சொல்லி இடையிலதான் இருந்து கேட்டேன். இவருக்கும் வணக்கம். டாக்டரிடம் ஒரு கேள்வி, கொஞ்சம் ஒரு தெளிவாக வாக்கு. ஆன்மாவும் உயிரையும் பெற்று நீங்க கடந்த வாரம் கதைச்சிருந்த நீங்க, அதுக்கு அந்த அதாவது அந்த சரியான விளக்கமாக எனக்கு இன்னும் கொஞ்சம் இன்னும் கூட எக்ஸ்பிளனேஷன் கொஞ்சம் தருவீங்களான்னு கேட்க. ஆன்மாக்கும் உயிருக்கும் உள்ள வேறுபாடுகள் ஒற்றுமையால எதை ஆன்மான்னு சொல்வது, எதை உயிர் என்று சொல்வது.
இதுல வந்து என்னன்னு கேட்டால் அது மிகவும் பரந்த ஒரு டாபிக் வந்து ஆன்மா என்பது என்ன, உயிர் என்பது என்ன, மிகவும் பரந்த ஒரு விடயம் என்று நாங்கள் இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது முழுமையான விளக்கம் தரக்கூடியதாக இருக்கும். எங்களுடைய உயிர் என்பது இந்த உடலை இயக்குவது உயிர், உடலை இயக்குவது உயிர். அதாவது இந்த உடலில் இருந்து ஒன்று இருக்கின்றது, அது நீங்கிவிட்டால் உடல் செயலற்று சடமாக இருக்கின்றது. அதாவது ஜீவன் போனால் சபம் அப்படிதான் சொல்லுகின்றோம். அந்த நீங்கின்ற அந்த உயிரைத்தான் ஜீவன் என்று சொல்லுகின்றோம், ஆன்மா என்று சொல்லுகின்றோம், உயிர் என்று சொல்லுகின்றோம். அப்ப இந்த உயிர் வந்து அதுக்கு பிறகு அதுக்கு சூட்சும உடல் இருக்கின்றது. இதில் இருந்து போகின்ற பொழுது தனியே ஆன்மா மட்டும் போவதில்லை, எங்களுடைய மனம் போகின்றது, மைண்ட், புத்தி போகின்றது, சித்தம், எங்களுடைய கான்சியஸ் போகின்றது, எங்களுடைய சென்ஸ் ஆஃப் செல்ஃப் என்ற அகங்கார் அது போகின்றது. அதை விடவும் தத்துவங்களாக இப்படி 30 தத்துவங்கள் அந்நாளே போகின்றன. அந்த அந்த 30 15 தத்துவங்கள் அந்நாளே போகின்றன. இந்த நீங்கி போகின்ற சூட்சும உடலுக்கு பிறகு என்ன நடக்கின்றது, அதனுடைய பயணம் என்ன என்பதை பற்றி தான் நாங்கள் பார்த்தோம். ஆத்மாவின் பயணம் என்பதை பற்றி உண்மையிலே இந்த கேள்வி இந்த புரோகிராம தொடக்கத்திலே வந்திருந்தால் நாங்கள் நிறைய கவர் பண்ணியிருக்கலாம். அந்த கேள்வியை நாங்கள் மீண்டும் அடுத்த முறை, ஆன்மா என்பது என்ன, உயிர் என்பது என்ன என்பதை பற்றி அடுத்த விளக்கங்களிலே அடுத்த முறையும் நான் அதை எடுத்துக் கொள்ளுகின்றேன். அடிப்படையாக சொன்னால் இந்த ஆன்மா அல்லது உயிர் என்பது இது. இந்த ஆன்மாவுக்கு இந்த உயிருக்கு இந்த உடலுக்கு உயிர் எவ்வாறு இருந்து இயக்குகின்றதோ அதே மாதிரி ஆன்மாவுக்கு உயிருக்கு உயிராக இறைவன் உள்ளே உரைகின்றான். கடவுள் என்ற சொல்லுக்கு கருத்து ரெண்டு, கடந்து உள், கட சக உள், எல்லாவற்றையும் கடந்து அதற்கு அப்பாலும் இருக்கின்ற வேதத்திலே புருஷசூக்தம் ஸ்ரீருத்ரம் எல்லாம் இந்த காஸ்மிக் லோட பற்றி சொல்லுகின்றது. அடுத்ததாக எல்லாவற்றுக்கும் உள்ளாக அகத்திலே இருப்பவன் அந்த ஆன்மாவுக்கு ஆன்மா உயிருக்கு உயிராக எஜமானனாக இருக்கின்றான். எஜமான நாம் விமலா என்று சிவபுராணம் சொல்லும். அந்த உள்ளுக்கு உள்ளே இருக்கிறதாகத்தான் எங்களுடைய உபநிடதங்கள் மகாநாரண பரிஷதெல்லாம் தகர வித்யை என்று சொல்லுவார்கள். தகரம் என்றால் அந்த ஆகாசம், சித்தம் பலம், சித்தாகாசம் என்பது இது. அங்கே இந்த ஆன்மா இருக்கின்றது, உயிருக்கு உயிராக இருக்கின்றது. இந்த எங்கும் கடந்திருக்கின்ற இறையும் எல்லாத்துக்கு ஆன்மாவுக்கு உள்ளே இருக்கின்ற இறை இரண்டையும் சேர்த்துத்தான் கடவுள் என்ற சொல்லிருக்குது. ஒப்பற்ற சொல்லு. அப்ப இது இந்த விளக்கத்தை வைத்துக்கொண்டு
இன்றைக்கு நாங்கள் ஒரு சிறிது வேளைக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இருக்குது. ஏனென்றால் இங்கே வேறு ஒரு முக்கியமான இன்னொரு நிகழ்ச்சியும் வருகிறபடியால் நாங்கள் இன்றைக்கு இதை இவற்றுடன் நிறைவு செய்து கொண்டு அடுத்த வாரம் நாங்கள் சந்திப்போம். எல்லோருக்கும் நன்றி. இதில் இணைப்பில் கிடைக்க முடியாதவர்கள் நீங்கள் தயவு செய்து
நாங்கள் நிகழ்வு அடுத்த முறையும் தொடர்வோம். பெரிய
ஆதரவு உங்களுடைய இருக்கிறபடியால் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை பிறகும் தொடர்வோம். எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.
வணக்கம்.
நன்றி, வணக்கம்.